ಗಣಪತಯೇ ನಮಃ. ಉಲಗಂ ಯಾವಯುಂ ತಾಮುಳವಾಕ್ಕಲುಂ ಉಲಗಂ
நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது வளையாபதி. வளையாபதியின் ஆசிரியர் பெயர் இயற்றப்பட்ட காலம், அக்காவிய தலைவனின் பெயர், காவியத்தின் கதை போன்றவை தெரியவில்லை. இக்காவியத்தின் 72 பாடல்கள் தான் கிடைத்துள்ளன. அதில் 66 பாடல்கள் 14 நூற்றாண்டில் தோன்றிய புறத்திரட்டிலும், 3 பாடல்கள் சிலம்பின் அடியார்க்கு நல்லார் உரையிலும் மேற்கோளாகவும், 2 பாடல்கள் யாப்பெருங்காரிகை என்னும் இலக்கண நூலின் பெயர் தெரியாத ஒரு அறிஞரால் இயற்றப்பட்ட விரித்துறையில் மேற்கோளாகவும், இளம் பூரணாரின் தொல்காப்பிய உரையில் மேற்கோளாக காட்டப்படுவதும், கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று கருதப்படுவதுமாகிய எஞ்சிய ஒரு பாடல், நச்சினார்க்கினியர் உரையில் மேற்கோளாகவும் கிடைத்துள்ளன. இது ஒரு சமண நூல் ஆகும். புகார் நகரில் நவகோடி நாராயணன் என்னும் செல்வ செழிப்பு மிக்க வணிகன் இருந்தான். அவன் சைவ சமயத்தவன். அவனுக்கு இரு மனைவியர். முதல் மனைவி அவன் குலத்தை சார்ந்தவள், இரண்டாவது மனைவி வேறு குலத்தை சார்ந்தவள். அவன் வேறு சாதி பெண்ணை மணந்ததை எதிர்த்து அவன் குலத்தவர்கள் அவனை சாதியை விட்டு ஒதுக்கி வைப்பதாக அச்சுறுத்தவே அவன் தன் இரண்டாம் மனைவியை விட்டு பிரிந்தான். அவன் பிரிந்த சமயத்தில் அப்பெண் கருவுற்றிருந்தாள். பின்னர் அவன் கடற்பயணம் மேற்கொண்டு பெரும் பொருள் ஈட்டி திரும்பி வந்து தன் முதல் மனைவியுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தான். இரண்டாம் மனைவி தன் துன்பம் தீர காளி தேவியுடன் வழிபட்டு வந்தாள். சில மாதம் கழித்து அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவனை நன்முறையில் வளர்த்தும் வந்தாள். அச்சிறுவனுடைய விளையாட்டுத் தோழர்கள் அவன் தகப்பன் பெயர் தெரியாதவன் என்று எள்ளி துன்புறுத்தவே அச்சிறுவன் அது பற்றி தன் தாயிடம் முறையிட்டான். அவள் ஒரு வழியாக அவன் தந்தையின் பெயரை அவனுக்கு தெரிவித்தாள். அது கேட்ட அவன் தந்தையை தேடிச் சென்று தன்னை மகனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். ஆயினும் ஊர்க்கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நவகோடி நாராயணன் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். பின்னர் அவன் தாய் காளியின் உதவியால் செட்டி சாதி பெரியவர்களிடம் தன் கற்பின் உண்மையை நிலைநாட்டுகின்றாள். நாராயணனும் அவனை தன் மகனாக ஏற்று அவனுக்கு வீர வாணிபன் என பெயரிட்டு அவர்களுடன் இனிது வாழ்ந்தான். இதுதான் வளையாபதியின் கதை. இந்த வாரம் முதல் 72 பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம். இந்த கதையின் மீதி பகுதியை அடுத்த வாரமும் கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
நீர் பெருகக் காவிரியால் கடலில் சேரும் நிலையிந்த புகாரிலோர் இனிய காட்சி பார்த்திருக்க புறவிகளின் வரிசை போன்று
எமது வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் வளையாபதி ஐம்பெரும் காப்பியத் தொடரின் முதற் பகுதி. எழுதியவர் டாக்டர் இரா மலர்விழி மங்கையர்கரசி அவர்கள். இம்முதற் பகுதியில் பங்கு பெறுவோர் ஜோசப் டிசோசா, என் ஜோதி, ஆர் வசந்தா, சுமதி ராஜகோபால், என் பிரபு, எம் ஜான் பிரிட்டோ தம்புராஜ், ஆர் இ வில்லியம்ஸ் ஆகியோர். அமைப்பு பூர்ணகுமார்.
இனிது இனிது நம் நகரின் பெருமையுரைக்கும் நற்றமிழ் பாட்டு நல்லினிது.
ஆமாம், நம் முன்னோர் பெருமைகளை கேட்குந்தோறும் உள்நெகிழ்ந்து நெஞ்சம் இருமாப்படைகிறது.
என்ன செம்மாந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். செல்வ வளமும் சீரிய பண்பாடும் நிறைந்த வாழ்வு.
சோழவள நாடு சோறுடைத்து என்பர்.
ஆம், சோறு வடித்து ஒழுகிய கொழுங்கஞ்சி தெருவினிலே ஆறுபோல் பறந்து ஓடியதாம்.
உலர் நெல்லை தின்னும் கோழியை விரட்ட காதின் மகரக்குழையை எரிந்த செருக்கு என்னே.
கொளுத்த குடிகள் நிறைந்த செழித்த பாக்கங்கள் கொண்ட பெரிய நாடு சோழ நாடு.
பட்டினை நெய்து விற்போர் பவழ விலை சொல்வோர் கொள்வார் மொட்டுடர் மலர்கள் மாலை முழுமன திரவியங்கள் கொட்டிய விற்போர் வண்ணம் குழைப்பவர் இவரோடு அங்கு மட்டில வாணிபங்கள் மறுவோர்
தீயோர் புகுதற்கு அச்சம் உண்டாக்கும் நகர் பூம்புகார்.
உப்பு விற்று நெல் கொண்டு வருவாராம். கடலிலே கலங்களில் வந்த பண்டங்கள் கரையில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அளப்பரிய பல்வகை பண்டங்களும் சுங்கச்சாவடியிலே குவிந்து கிடக்குமா?
அது மட்டுமா, அவற்றை முத்திரையிடுவோன் சோழ மன்னனுக்கு அடையாளமாகிய புலி முத்திரையை இட்டு புறத்தே போக்குவானாம்.
ஆமாம் ஆமாம், அப்பண்டங்கள் பொதித்த மூடைகளை அடுக்கிய குவியலின் மேல் மலைகளில் ஏறி குதிக்கும் வருடைமான்கள் போன்று ஆட்டுக்கிடாய்களும் நாய்களும் ஏறி குதித்து நின்றனவாம்.
குழலும் யாழும் முழவும் முரசும் ஒலிக்க எடுத்த திருநாள் நீங்காதனவாய் அகன்று அங்காடி தெருக்கள் திகழ்ந்திருக்கின்றன.
பொன்னோடு மணியும் வாசப்பொருள்களும் முத்தும் மின்போல் மின்னிடும் வைரம் ஏலம் மிளகொடு பாக்கும் தேக்கும் அந்நியர் கொண்டு வந்தே அலந்திடும் பொருள்களுக்கீடாய் நன்னயமாக மாற்றம் நடந்திடும் வீதிதோறும் இவ்வண்ணம் இருபாக்கம் இடையே சோலை எழில் கொஞ்சம் காவேரிகளுக்கும் சாலை செவ்வண்ணம் யவனர்கள் சோனர் சீனர் சிறந்தோர்கள் தேலிந்தோர்கள் நிறைந்த ஊரை எவ்வண்ணம் புகழுவது இனி
மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கோயில்களில் தெய்வக்கொடிகள், நல்லாசிரியர்கள் வாது செய்தற்கு கருதி உயர்த்திய கல்விக்கொடிகள் எனும் இவை ஏற்றப்பட்டிருக்கின்றன.
பலரும் புகுதற்குரிய கல் விற்பனை இடத்தே கல் விற்பனை குறித்து உயர்த்திய கொடிகள், பிற பண்டங்கள் விற்பதை குறிக்கும் கொடிகளும் ஏற்றப்பட்டிருக்கின்றன.
கொடிகட்டி பறந்திருக்கிறார்கள் நம் மூதாதையர்கள், அப்படித்தானே?
ஆமாமாம், சரியாக சொன்னீர். பூம்புகார் துறைமுகத்தே மரக்கலங்கள் நிறுத்தி வைக்கப்படுமா? அவை அலையுண்டு அசைவது தரியை அசைக்கும் யானைகளாக கண்ணுக்கு புலப்படுமா?
கடலில் மரக்கலங்களில் நிமிர்ந்த விரைவுடைய கொழுத்த குதிரைகள் வந்திருக்கின்றன.
அது மட்டுமா, மேரிவில் பிறந்த மாணிக்க மணி, சாம்புநதம் என்னும் பொன், குடகுமலையில் பிறந்த சந்தன குரடு, அகில் மரம், தென் திசை கடலில் பிறந்த முத்து, கீழ்த்திசையில் பிறந்த பொருட்கள், ஈழம் கடாரம் ஆகிய இடங்களில் தோன்றிய பொருட்களும், காவிரி வள நாட்டு வளமிகு பொருட்களும் மயங்கி கிடக்கும் பட்டினமாக நம் பட்டினம் விளங்கி இருக்கின்றது.
பட்டின பாக்கம் உண்டு பார்த்திடுவோம் கட்டிடம் பல சார்ந்த கடிநகர் பகுதியது அரச பெருதிருக்கள் அருமறையார் உரை விடுங்கள் பரசும் பெருவணிகர் பல்கும் எழில் மாளிகைகள் தேரோடும் வீதிகளும் திருமணிகள் பார்க்காக்கும் உளவினரும் பல்பினியும் தீர்ப்பவரும் நேருறவே ஜோதிடங்கள் நிலை மொழியாட்கூறுனரும்
அடரடே பலே பலே, சற்று இளைப்பாறிக்கொள்ள நான் தொடரட்டுமா? மக்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டாமா? வணிகர் நடுவுநிலை தவறாத நல்ல உள்ளத்தவர். தம் குடிக்கு பழி வந்திடுமோ என அஞ்சி எப்போதும் மெய்யே பேசியுள்ளனர். கொடுப்பதும் குறைபடாது, கொள்வதும் மிகைபடாது வாணிகம் செய்தனர். நன்னெறி நின்றே தொன்றுதொட்டு பொருள் ஈட்டியுள்ளனர்.
அறிவு நிறை சுற்றமுடைய சான்றோர் திருவிழா கொண்டாடும் பழைய ஊரில் ஒருங்கே கூடுவது போல பல நாட்டிலும் பல மொழி பேசும் வணிகர் பலரும் வந்து கூடி மகிழ்தற்குரிய இடமாக இருந்திருக்கிறது நம் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம்.
ஏறுறவே சித்திரங்கள் இனித்தமுடை சிற்பங்கள் வல்ல பெருங்கலைஞர் வாழ்கின்ற வளமனைகள் பல்கியுள வீதிகளும் பார்த்து மகிழ்ந்திடுவீர். இவ்விரண்டு பாக்கங்கள் இடைப்பட்ட பெருநிலத்தில் செவ்விய நாலங்காடி திகழும் வகை காணீர். அல்லங்காடி என அமைந்த ராக்கடைகள் பல்பொருளும் கொண்டு திகழ் பான்மையினை காண்பீரோ. அங்காடி வாயிலுற்ற அழகா இங்கிந்த பொருளுண்டு என்றியம்பும் திறமென்னே.
முட்டா சிறப்பின் பட்டினமாக பாங்குடன் புகழ் பரப்பி விளங்கிய நகரம் நம் நகரம்.
சரி, இந்த நகரத்தை உனக்கு தருகிறேன் என்றால் நீ என்ன செய்வாய்?
நல்லதா போயிற்றுன்னு இரு கை நீட்டி வாங்கி காலாட்டிக்கிட்டே காலம்பூரா ஓட்டிட மாட்டேன்.
அட, வேணாம்னு மறுத்திருக்கிறாயா ஒருத்தன்?
ஆமா, யார் தருகிறேன் என்றார்கள், யார் வேண்டாம் என மறுத்தார்கள்?
புலம்பெயர் மக்கள் கலந்திணிந்து உரையும் முட்டா சிறப்பேர் பட்டினம் பெறினும் வாரிரும் கூந்தல் வயங்கிழை ஒழியவாறேன் வாழிய நெஞ்சே. இது காதல் வயப்பட்ட தலைவனின் கூற்று. யாரும் பட்டினத்தை அவனிடம் தருவதாக சொல்லவில்லை. தன் நெஞ்சத்திடம் வாதம் நிகழ்த்தியிருக்கின்றான். இந்த பட்டினத்தை தருகிறேன் என்று சொன்னால் கூட என் தலைவியை விட்டு பிரியாத நெஞ்சே வாழ்க என்று.
அவனுக்கு அவன் காதலி மீது கொண்ட காதல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கிறது.
இந்த சிறப்புமிக்க புகாரிலே வைசிய மரபில் நாராயணன் என்னும் வைர வியாபாரி இருந்திருக்கிறான். 9 கோடி பொண்ணுக்குரியவன் அவன்.
நம்ம நவகோடி நாராயணன், அவன் நகைக்கடையும் இப்பட்டின பாக்க அங்காடியில் தானே உள்ளது.
ஆம், அடடா, நேரம் போனதே தெரியலையே.
ஆமாம், புறப்படலாமா? நாளை சந்திப்போமே.
அப்பனே ஈஸ்வரா லோகநாயகா, எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்பனே.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பரம்பொருள் லோகத்துல உள்ள எல்லோரையும் ரட்சிப்பான். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. இன்று சிவராத்திரி, சிவதரிசனம், கோடி புண்ணியம்.
எல்லோரும் சொன்னார்கள் இன்று சிவராத்திரி என்று. ஆதலால் தான் கடையிலிருந்து நேராக ஆலயம் வந்தேன். சிவராத்திரியின் சிறப்பு என்ன சொல்லுங்கள் சுவாமி.
பிரம்மாவும் விஷ்ணுவும் பூஜை செய்வதற்கு ஏதுவாக சிவலிங்க வடிவம் எடுத்துக்கொண்டார் பரமேஸ்வரன்.
அப்படியா?
இத்திருவிளையாடல் நிகழ்ந்த தினம்தான் சிவராத்திரின்னு பெரியவா சொல்லுவா.
அப்படியா? இன்றைக்கு செய்யும் பூஜை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா சுவாமி?
ஆமாங்கானும், தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் இலை போட்டு அர்ச்சித்தாலும் சிவனருள் உண்டுன்னு நிரூபணமான நாள் இன்று ஓய்.
அதென்ன சாமி இலையால அர்ச்சனை பண்றது? பூ பூக்கள் என்ன இலையில அர்ச்சனை பண்ணலாமா?
பேஷா பண்ணலாம். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர்பச்சிலை திருமந்திரம் சொல்றது. சிவராத்திரி அன்னைக்கு வேடன் ஒருத்தன் புலிக்கு பயந்து வில்வ மரத்துல ஏறிட்டான். ராப்போது பூரா வில்வ இலைகளை பறித்து போட்ட வண்ணம் தூங்காம இருந்துட்டான். அம்மரத்துக்கு கீழே சிவலிங்க திருமேனி இருந்தது அவனுக்கு தெரியாது.
ஓஹோ!
என்றாலும் பரந்தாமன் அவன் செய்த வில்வார்ச்சனையை ஏத்துண்டுட்டான். மனமகிழ்ந்து அவனுக்கு அருள் பாலித்தான். இந்த வைபவம் திருவைகாவூரில் நடந்ததுன்னு தலபுராணம் சொல்றது.
அப்போ மனிதன் மனமொன்றி செய்யற சாதாரண பொருட்களை கூட அர்ச்சன பொருளா ஆண்டவன் ஏத்துக்குவானா சுவாமி?
ஆம், மனுஷன் மட்டுமல்ல லோகத்துல எந்த ஜீவராசிகள் பண்ணினாலும் பகவானுக்கு பரமானந்தமே.
எந்த ஜீவராசிகள்னா வேடனை தவிர வேற ஜீவராசிகளும் பகவான பணிந்தனவா?
கேள்விப்பட்டது இல்லையா? சரியா போச்சு போ. சின்ன ஈ முதல் கொண்டு ஈரடியால் உலகளந்து மூன்றாவது அடிக்கு இடமெங்கே என கேட்ட திருமால் வரை அனைவருக்கும் ரட்சகனாய் அருள் தருவான் எம்பெருமான் மகாதேவன்.
அப்படியா? ஈ முதற்கொண்டு ஈசனிடம் அருள் பெற்ற நிகழ்வுகளா? சற்று விளக்கமாகத்தான் கூறுங்கள் சிவாச்சாரியரே.
அகத்தியர் ஈ வடிவில் சென்று ஈங்கோய் மலை ஈசனை வழிபட்டார். நன்னிலம்ங்கிற ஊர்ல உள்ள சிவன், அவருக்கு பேர் என்ன தெரியுமோ? மதுவனேஸ்வரர். அவரை தேவர்கள் தேனீக்களாக மாறி வழிபட்டனர்.
அப்படியா?
திரு எறும்பியூரிலும் தேவர்கள் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்டனர். பஞ்சவரணேஸ்வரரை பிருங்கி முனிவர் திருநல்லூரில் வண்டு வடிவில் வழிபட்டிருக்கிறார். நண்டு நாதனை வழிபட்ட இடம் எது தெரியுமோ? திருவேலூர். கருங்குருவி பூசித்த தலம் திருவலி தாயம். திருக்காளித்தி நகர் கேள்விப்பட்டிருக்கிறாயா?
ஆமாம், நம்ம கண்ணப்பர் வழிபட்ட காளித்தி நகர் தானே.
பேஷ் பேஷ், புராணம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிய, க்ஷேமமா இரு. அப்புறம் எதுக்கு கண்ணப்பர் காளித்திநாதர் பத்தி இப்ப பேசினோம்?
அதான் சுவாமி, விலங்கு பறவை எல்லாம் சிவனை எப்படி கும்பிட்டுச்சுன்னு வரிசையா சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ திருக்காளித்தி பத்தியும் கேட்டீங்க இல்லையா?
நினைவு வந்துடுது. திருக்காலத்தினாதரை சிலம்பு பாம்பு யானை ஆகியன பூஜித்தன. நாராயணா, உன் பேர் கொண்ட கடவுள் யாரா?
என் பேர் கொண்ட சாமியா? என்ன விளையாடுகிறீர்களா? திருமால் தானே.
அதே திருமால் தான் திருக்கச்சூரில் ஆமை வடிவில் சிவபூஜை செய்தார். வாலி குரங்கு வடிவிலும் யமன் காக வடிவிலும் இந்திரன் அணில் வடிவிலும் வழிபட்ட ஊர்தான் குரங்கனில் முட்டம்.
முட்டமா? அப்படின்னா?
முட்டம்னா காகம்னு அர்த்தம். முனிவர்கள் தேவர்கள் விலங்குகள் பறவைகள் மட்டுமில்ல, மகேஸ்வரியே உருமாறி வழிபட்டிருக்கா.
ஆஹா, எங்கே அந்த சிறப்பு வழிபாடு நிகழ்ந்தது?
மயிலாடுதுறை என்றே அப்பதி பெயர் பெற்றது.
ஓஹோ!
அங்கு அம்பிகையே மயில் வடிவெடுத்து சிவபூஜை செய்தாள் என்று புராணங்கள் பகர்கின்றன.
அப்படியா? எம்பெருமானின் பெருமைகள் எல்லையில்லாதன என்பதை புரிந்து கொண்டேன் சுவாமி.
ஆமாம் நாராயணா, அந்த எல்லாம் வல்ல சிவனை சிவராத்திரி அன்று வழிபடுதல் சிறப்பாகும். எல்லோரும் நலமாய் இருக்க நம் சிவனை வாழ்த்துவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
தேவி, தேவி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தேவி?
நாதரே, இங்குதான் பூஜை அறையில் இருக்கிறேன். சாமிக்காக பூத்தொடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
ஓஹோ, பலே பலே பலே, தேவ கைங்கரியம். பூத்தொடுப்பதோடு நில்லாமல் கூடுதல் மலர் பறித்து இரு அழகிய பெரிய மாலைகளையும் கட்டி தயார் செய்.
என்ன, இரு மாலைகளா? எதற்காக? அதை ஏன் என்னை கட்டச் சொல்கிறீர்கள்?
எதற்கா? இன்று என்ன நாள்? இந்த நாளின் முக்கியத்துவம் அறியாதவளா நீ?
இன்று சிவராத்திரி. ராத்திரி பூரா கண்முழிச்சு சாமி கும்பிட்டால் இறுதியில் சிவலோகம் போவது எளிது என்று என் தாய் கூறியிருக்கிறாள்.
தெரிகிறது அல்லவா? கடையில் இருந்து வரும் வழியில் சிவாலயம் சென்று விட்டுத்தான் வருகிறேன். சிவாச்சாரியார் கூறிய செய்திகள் என்னை புல்லரிக்க செய்து என் சிந்தை குளிர வைத்தன.
என்ன செய்திகள்? அப்படி உங்களை திக்குமுக்காட வைத்த செய்திகள்?
எல்லாவற்றையும் விவரமாக கோவிலுக்கு போகும்போது உனக்கும் சொல்கிறேன். விரைவாக கிளம்பு தேவி. நாம் தம்பதி சமேதராய் இன்று இரவு முழுவதும் சிவாலயத்தில் வழிபாடு செய்வோம்.
ஓ, இரு மாலைகள் இதற்குத்தானா? நான் அரசல் புரசலாய் வந்த செய்திகளை வைத்து என்னென்னமோ நினைத்து விட்டேன். தம்பதி சமேதராக நானும் நீங்களும் சிவபூஜை செய்ய போகிறோமா? எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை.
கோவிலுக்கு கிளம்பு என்றவுடன் ஏதோ பூடகமாகவே பேசிக் கொண்டிருக்கிறாய். தேவி, நல்ல உயர்ந்தரக பட்டுப்புடவை உடுத்திக்கொள். நவராத்திர மாலையையும் அணிந்துகொள். பூக்களும் மாலையும் மறவாது பூக்குடலில் எடுத்து வை. சீக்கிரம் சீக்கிரம்.
சரி சரி, இதோ விரைவாக. எனக்கும் உங்கள் சிவனிடம் ஓர் உரிமை போர் நிகழ்த்த வேண்டும். என் வயிற்றில் மகப்பு ஒன்று உருவாக அவன் எப்போது அருள் புரிய போகிறான் என்று கேட்க வேண்டும்.
எல்லாம் நம் கையில் என்ன இருக்கிறது தேவி? அவன் அருளன்றி அணுவும் அசையாது. வா, அவன் அருட்கடாட்சம் நம்மீது பரவ வணங்கிவிட்டு வருவோம்.
ஆம் சுவாமி, வாருங்கள், சிவாலயம் செல்வோம்.
இருக்கைகள் தானா இத்தனை பொருட்களையும் வணைந்தன? மண்பாண்டங்களில் கூட மகோன்னத கலைப்படைப்புகளை உருவாக்க முடியுமா? அதிலும் தற்போது என் கைகள் உருவாக்கிக் கொண்டிருக்கும் இந்த குழலோதும் குழந்தை கண்ணனின் சிலை உயிர் துடிப்புடன் உருவாக வேண்டும்.
யாழினி, என் காதல் தேவிக்கு அதில் என்ன சந்தேகம்?
வந்துவிட்டீர்களா?
உன் கைகள் பட்ட களிமண்ணால் உருவாகும் கண்ணனும் உயிர் துடிப்புடன் உருவாவான். என் கைகள் பட்டு உனக்குள் கருவாகி உருவாகி வளரும் உயிர் பூவாம் நம் குழந்தை கண்ணனும் அழகிய வடிவம் பெற்று திகழ்வான்.
காதல் மொழிகளை திகட்ட திகட்ட அள்ளி வீசுவதற்கு இதோ பாருங்கள், அதை நாம் தனித்திருக்கும் வேளையில் வைத்துக் கொள்ளலாம். இதோ இக்கூடத்தில் உள்ள கலைப்பொருட்களை பாருங்களேன்.
ஆஹா, அருமை அருமை. ஒவ்வொரு மண் சிலையும் உயிர் துடிப்புடன் விளங்குகிறது. இவற்றையெல்லாம் எப்படி உருவாக்குகிறீர்கள்?
அப்படி கேளுங்கள். இதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன தெரியுமா? மண் தேர்வு செய்வதில் இருந்து குழைத்து பக்குவப்படுத்துவதாகட்டும், பக்தி சிரத்தையுடன் வடிவங்களை வடிப்பதாகட்டும், நிறைய படிநிலைகள் இருக்கின்றன.
அப்படியா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் பொன்னை எப்படி புடம் போடுவது, நகைகளின் மாத்தி எவ்வளவு, நவமணிகளின் திறம் யாது, அவற்றை விற்கும் நுணுக்கங்கள், இவை மட்டும்தான் எனக்கு தெரியும்.
இனிமேல் இந்த மண்ணை பொன்னாக்கும் நுட்பத்தையும் சேர்த்து கற்றுக்கொள்ளுங்கள்.
சரி 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 சரி, இனி நான் இரு தொழில் வித்தகனாகி விட வேண்டியதுதான்.
இருங்கள், இதோ தங்களுக்கு தயார் செய்து வைத்த உணவு வகைகளை எடுத்து வருகின்றேன்.
யாழினி, நீ தயாரிக்கும் உணவுக்காக மட்டுமல்ல, உனக்காகவும் காத்திருக்கிறேன்.
அம்மா, அம்மா, அவர் வந்திருக்கிறார். அம்மா, எல்லாம் தயாரா?
தயார். அதான் நான் ஒருத்தி இருக்கிறேனே, அடுப்படியில் கிடந்து சாவதற்கென்றே.
ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? அபசகுணமாக சாவு அது இதுவென அவரிடம் சந்தோஷ சமாச்சாரம் கூறும் வேளையில்?
இதடி சந்தோஷ சமாச்சாரம்! என் மகளின் வாழ்வு என்னாக போகிறதோ என்ற பரிதவிப்பில் நான் இருக்கிறேன்.
அம்மா,
இவளுக்கு சந்தோஷமாம் சமாச்சாரமாம். உள்ளுக்குள்ளே இருக்க உப்பு கண்டம் நெருப்பு கண்ட இடம் சுட்டு திங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு குமீரேண்டி.
அம்மா, உள்ளுக்குள்ளேயே இருக்காதே, வெளியில் வா. உன் மகள் தவறேதும் செய்யவில்லையே. கந்தர்வ மனம் பற்றி கேள்விப்பட்டதில்லையா நீ? அதைத்தான் உன் மகள் செய்து கொண்டாள். உன் வளர்ப்பு முறையற்றதாகி விடாத அம்மா.
என்ன பேசுகிறாய் நீ? கந்தர்வ மனமாம்? கல்யாணம் பண்ணிய ஒருவன் என் மகளை மணப்பது எப்படியடி கந்தர்வ மனமாகும்? சமூகம் இதனை ஏற்குமா? இதில் இவள் தாயாக போகிறாளாம். இந்த தரமற்ற செயலுக்கு நான் தாம்பூலம் ஏந்தி கொண்டாடவா?
அம்மா,
வாழ்க்கை வரமல்ல மகளே, இது சாபம். வேண்டாம் இந்த உறவு என்று ஆரம்பத்திலிருந்தே அடித்துக் கொள்கிறேனே. கேட்கிறாயா நீ?
அம்மா, உலகில் இதுவரை நிகழ்ந்த சம்பவங்கள் உன்னை குழப்பியிருக்கலாம். நீ நினைப்பது கூட ஒரு வகையில் நியாயமாகப்படலாம். ஆனால் அவர் மிகவும் நல்லவர்.
ஆமாம்,
என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அம்மா. நான் மனப்பூர்வமாக நம்பித்தானே வாழ்கிறேன்.
வாழ்கிறாய் வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே.
அம்மா, நம்பிக்கைதான் வாழ்வு சக்கரத்தை சுழல வைக்கும் சூத்திரம். எங்கள் அன்பின் அடையாளம்தான் இந்த குழந்தை. அவர் ஏங்கி தவித்த தந்தை ஸ்தானம், அதை அவருக்கு நான் அளித்ததில் எவ்வளவு மனநிறைவு தெரியுமா எனக்கு? எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எங்கள் அன்பின் மீது ஆணையாக சொல்கிறேன், நீ வருத்தம் கொள்ளாதே அம்மா.
நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் சமாதானமாக மறுக்கிறது. சரி, நான் கோயிலுக்கு சென்று வருகிறேன் மகளே.
சரி அம்மா, உன் மகளுக்காக மட்டும் இறைவனிடம் வேண்டாதே, உலக நன்மைக்காகவும் வேண்டிக் கொண்டு வா.
யாழினி, உன் கைப்பட்ட எதுவும் கவித்துவம் பெற்றுவிடுகிறது. சமையல் கலையிலும் வல்லவள் என்பதை நிரூபித்து விட்டாய். நீ செய்த பால் கூட்டுக்கறி, அடடடடா, பிரமாதம் பிரமாதம், நாவில் நின்று கொண்டே இருக்கிறது.
அடடடடா, ஆரம்பித்து விட்டீர்களா? நின்று கொண்டே இருக்கிறதாம். வேண்டுமானால் உட்கார சொல்லுங்களேன்.
நகைச்சுவையாகவும் பேசுகிறாயே. அது சரி, மருத்துவச்சி வந்தாளா? தொடர்ந்து அவள் தரும் ஆலோசனைகளை நீ பின்பற்றி வருகிறாய் அல்லவா?
தொடர்ந்து வருகிறாள். வழக்கமான உணவுகளோடு அவள் தரும் ஆலோசனைகளையும் கூடுதல் கவனத்துடன் ஏற்றுக்கொண்டு நடக்கிறேன் சுவாமி.
யாழ்வி, உன் வயிற்றுக்குள் என் உயிர் கொழுந்து எப்படி இருக்கிறது?
இங்கே பாருங்களேன், அடிக்கடி துடிப்பதை நீங்கள் இங்கே கூறுவது அவனுக்கு கேட்டுவிட்டது. அதனால் தான் ஆர்வமாய் துடித்து என்னை உதைக்கிறான் சுவாமி.
எங்கே? அதை நான் காண வேண்டும்.
கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. அம்மா, வலப்புறம் உதைத்து விட்டு அமைதியாகிவிட்டான் பார்த்தீர்களா? இன்னும் சற்று நேரத்தில் இடப்புறம் வயிற்றில் உதைப்பான். உங்கள் கரங்களை இப்படி கொடுங்களேன். ஏதோ இடப்பக்கம் உதைக்கிறான் பார்த்தீர்களா? உங்களால் உணர முடிகிறதா?
ஆமாமாமா, உன் வயிறு ஏறி இறங்கி ஒரு உயிர் பந்து உதைவது போல என் விரல்கள் உணர்கின்றன. இந்த பொழுதுகளுக்காகத்தானே 10 ஆண்டுகளாக பரிதவித்து போனேன் யாழினி.
சுவாமி,
உதைக்கிறான் என்று சொல்கிறாய் நீ?
அப்புறம் தாய் அறியாததா? எனக்கு தெரியும் சுவாமி, என் உள்ளுணர்வு சொல்கிறது. உங்கள் வாரிசை நான் சுமக்கிறேன் என்று. அந்த பெரும் பாக்கியத்தை நான் உங்களுக்கு தருவதற்காகவே பெறப்படுத்தது போல் உணர்கிறேன் சுவாமி.
ஆமா, நானும் தேவியும் எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்து ஏங்கி தவித்த, அவளுக்கு கிடைக்காமல் உன் மூலம் எனக்கு அந்த பேரு கிடைத்திருக்கிறது.
உங்களுக்கு இங்கு வந்த பின்னும் அவர்கள் நினைப்புதானா? நம்மை பற்றி பேசுங்கள், நம் மக்கள் செல்வத்தை பற்றி பேசுங்கள், அவர்களை பற்றி பேசாதீர்கள்.
சரி சரி, நம் செல்வத்தை பற்றி பேசலாம் யாழினி. நான் அதற்காக உனக்கு என்ன தந்தாலும் ஈடாகுமா? இதோ இந்த வளையலை நானே உனக்கு அணிவித்து விடுகிறேன்.
ஆகட்டும் சுவாமி. சுவாமி, தங்கள் கரங்களால் அணிய பெற்ற பொன்வளை எனக்கு இது போதும். வளைகாப்பு வைபவம் நிகழ்ந்து விட்டதாக நான் எண்ணிக்கொள்கிறேன்.
நான் எத்தனை செல்வந்தனாக இருந்தால் என்ன? நவகோடிக்கு அதிபதியான நான் 9 ஆண்டுகள் ஏங்கி தவம் இருந்த நிலை யார் அறிவார்?
சுவாமி, குழந்தைக்காக அவ்வளவு ஏங்கி தவித்தீர்களா?
ஆமாம்.
அப்படி என்ன பெரிய காரியமா அது?
ஆமாம், மனித பிறவியே அரிதானது. பல்வேறு வினைகளின் தன்மையால் உயிர் பல்வேறு பிறவிகளை பெறுகிறது. தேவகதி, விலங்குகதி, நரககதி என பல பிறவிகளில் பிறந்து துன்புறும் உயிருக்கு மனித பிறவி கிடைத்தல் அரிது.
அப்படியா?
அப்படி பெறுதற்கரிய மனித பிறவி கிடைத்தாலும் அப்பிறப்பை நன்னெறியின் பக்கம் செலுத்த இன்றியமையாத செல்வத்தினை பெறுதல் அதனினும் அறிவு.
நீங்கள் தான் மனித பிறவி எடுத்து விட்டீர்கள். செல்வந்தர் குடியில் பிறந்திருக்கிறீர்கள். நவகோடிக்கு நாயகராகவும் இருக்கிறீர்கள் தானே?
யாழினி, பிறர் பார்வைக்கு நான் செல்வந்தனாக இருக்கலாம், ஆனால் முதன்மை செல்வத்தை நான் இன்னும் பெறவில்லையே.
முதன்மை செல்வமா? அது என்ன சுவாமி? நீங்கள் ஈட்டா செல்வமும் உள்ளதோ?
ஆமா, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஒரு ஏழையைப் போல நான் உணர்ந்தேன், மதிக்கப்பட்டேன்.
உணர்ந்தேன் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது என்ன, மதிக்கப்பட்டேன் என்கிறீர்களே, ஏன்?
வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டான் ஒரு புலவன். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோர்க்கு பயக்குறை இல்லைதாம் வாழ்நாளே என்று புறநானூற்று புலவன் பாண்டியன் அறிவுடை நம்பியின் வரிகள் கூறுகின்றன.
சற்று விளக்கித்தான் சொல்லுங்களேன்.
ஒருவன் எவ்வளவுதான் செல்வம் படைத்தவனாக இருந்தாலும் பல பேரோடு விருந்துண்ணுகிற மிகப்பெரிய சீமானாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையா?
பிரயோஜனம் இல்லையா? இது என்ன கூத்தாக உள்ளது? காசேதான் கடவுளடா என்று காசிருப்பவனை படைத்தோனின் இடத்திற்கு உயர்த்துவதும் இச்சமூகம் தானே? அதனையும் இப்புலவர்கள் பாடியதாக கூறுவார்கள்.
ஆம், அதனையும் பாடியிருக்கிறார்கள். இவர் பாடியதை முழுமையாக கேட்டுவிட்டு சொல். உணவருந்துகின்ற விருந்தினிடையிலே இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டு எதையாவது தட்டிவிட்டு கொட்டி தன் சிறு கைகளால் தட்டில் உணவை அலைத்து வாயில் பாதி உடம்பில் மீதியாக கொட்டி,
ஆகா, காட்சி மனதில் விரிகின்ற போது என்ன ஒரு சுகமான மகிழ்வு பரவுகிறது.
மீதியையும் கேள்யாழினி, துளாவி குழப்பி வைத்துள்ள நெய்ச்சோற்றை எங்கும் சிதறடிக்கும் சின்ன சின்ன குறும்புகள் செய்கின்ற மனமயக்குகின்ற கொள்ளை அழகுடன் திகழும் புதல்வர்கள் இல்லாதவர்கள் வாழ்கின்ற நாளில் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்கிறார் அந்த புலவர். என்ன பேச்சையே காணோம். இப்போது சொல் பார்ப்போம், மக்கள் செல்வம் இல்லாதது எவ்வளவு பெரிய குறை என்று.
இல்லை இல்லை, இனி சொல்லவே மாட்டேன். மக ஒன்றின் மக உன்னதம் இப்பொழுதுதான் முழுமையாக புரிகிறது. அதற்காக நீங்கள் தவித்ததின் தாத்பரியமும் விளங்குகிறது சுவாமி.
இப்போதுதான் அக்குறை எனக்கில்லையே. கிட்டாக்கனியாக இருந்த அந்த பாக்கியம் யாழினி, உன் மூலம் உள்ளங்கை நெல்லிக்கனியாகிவிட்டதல்லவா?
ஆமாம், எல்லா செல்வமும் படைத்த உங்களுக்கு பிள்ளை செல்வம் வழங்கும் நான் பெரும் பாக்கியசாலி. ஆம் சுவாமி, மாபெரும் பாக்கியசாலி.
யாழினி, என் வாழ்வின் மகத்தான பொக்கிஷத்தை நன்கு பார்த்துக்கொள். நீயும் உடல் நலத்தில் கவனம் கொள். கண்ணே, எனக்கு வியாபார நிமித்தமாக செல்ல வேண்டியிருக்கிறது, செல்லட்டுமா?
சுவாமி, செல்லட்டுமா என்று ஏன் அபசகுணமாக சொல்கிறீர்கள்? பிரசவ காலம் நெருங்க நெருங்க சதா சர்வ காலமும் நீங்கள் என் அருகிலேயே இருக்கு. என் மனம் ஏங்குகிறது சுவாமி. சென்று வாருங்கள், விரைவில் விரைவில் வந்துவிடும்.
சரி 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 சரி, வாய் தவறி வந்துவிட்டது, ஒன்றும் நினைக்காதே. வரட்டுமா?
போய் வாருங்கள் சுவாமி.
யாழினி, என் மகன் பத்திரம் பத்திரம் பத்திரம்.
ஆகட்டும் சுவாமி.
வினை பல வழியினாலே வேறு வேறு யாக்கை ஆதி நனி பல பிறவி தன்னுள் துன்புருவும் நல்லுயிர்க்கு மனிதரின் நரியதாகும் தோன்றுதல் தோன்றினாலோ இனியவை நுகர ஏதோ செய்வமும் மன்னதோய.
அடே வாருங்கள் மாமா, வாருங்கள் வாருங்கள். சித்தப்பா கூட வந்திருக்கிறீர்களே. என்ன கடைப்பக்கம் வந்திருக்கிறீர்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எப்படி வியாபாரம் செய்கிறேன் என்று சோதித்து பார்க்க வந்திருக்கிறீர்களா?
எங்களுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது சில விஷயங்களில்.
உங்களுக்குமா? சில விஷயங்களில் என்றால் எதில் என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே.
ஆமாப்பா, உனக்கு ஒன்றும் விளங்காது. நாங்கள் ஒன்றும் உன்னை சோதித்து பார்க்க வரவில்லை. சில விளக்கங்கள் கேட்டுட்டு போகலாம்னு வந்திருக்கோம். போற போக்க பார்த்தா எங்களை வேவு பார்க்கவும் வச்சிடுது போல.
என்னது? என்ன வேவு பார்க்கவா? சித்தப்பா என்னமோ சொல்கிறார். மாமா, நீங்களாவது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். எனக்கு இப்போது வியாபார நேரம் வேறு.
ஆமா ஆமா, உனக்கு வியாபார நேரம், எங்களுக்கு விவகார நேரமாக்கும். வேலையத்து போய்த்தான் உன் மனைவியின் தாய் மாமனும் உன் தாய் மாமனும் நானும் இங்கு வந்திருக்கிறோமா?
சத்தம் போடாதீங்க, பணியாளர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இப்படி வாருங்கள் மாமா. சித்தப்பா இப்படி வாருங்கள், உள்ளறைக்கு சென்று பேசுவோம். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ ஒரு முடிவுடன் வந்திருப்பது போல தெரிகிறது.
ஆமாப்பா, நாங்க எதுவும் முடிவு பண்ணலைன்னா என் அக்கா மக வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும் போலயே.
உங்கள் அக்காள் மகள் தேவிக்கு என்ன குறைச்சல்? அவள் நன்றாகத்தானே இருக்கிறாள். மகாராணி மாதிரி அல்லவா அவளை வைத்திருக்கிறேன்.
அதுதான் மகாராஜாக்கள் பண்ற வேலைய நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? அவளுக்கே துரோகம் பண்ண உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது?
அவளுக்கு நான் துரோகம் பண்ணினேனா? இல்லவே இல்லை. திருமணத்தின் போது நீங்கள் அளித்த ஒரு பங்கு பொருளை 9 பங்காக மாற்றினீர்கள். நீங்கள் போட்டு அனுப்பிய நகைகளை விட 3 மடங்கு நகைகளை என் மனைவிக்கு நான் செய்து போட்டிருக்கிறேன்.
நகை பண்ணி போட்டானாம் நகை. அதை போட்டு காட்ட தினமும் நீ வீட்டுல வேணாமாப்பா. வீட்டுக்கு அவர் வந்து 4 நாளா சென்று கண்ணீர் விட்டு கதறதுனாலே உன் மாமனை கூட்டிக்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன்பா.
என்ன மாமா இவர் சொல்வதெல்லாம்?
ஆமாப்பா, வியாபார விஷயமா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த என்ன இவர் தான் கையோட விவகாரம் பேசி முடிக்கணும்னு கூட்டிட்டு வந்தார். என்னப்பா நடக்குது இங்க?
ஆமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. வேறொரு பொம்பளைய சேர்த்துக்கிட்டு என் மருமகளுக்கு துரோகம் பண்றாரு. அதை நிறுத்த போறாரா இல்லையா? வெட்டு 1 துண்டு 2 கேட்டு சொல்லு.
மாமா மாமா, சித்தப்பா ரொம்ப அதிகமாக பேசுகிறார். நான் அவ்வளவு இழிமகன் அல்ல. சேர்த்துக் கொண்டு வாழ்வதற்கு அவளும் என் மனைவிதான்.
நிறுத்தடா. மனைவியா மனைவி கட்டிக்கிட்டாயா? தாலி கட்டும் போது உன் அப்பச்சியும் ஆத்தாலும் கூட இருந்தார்களா? தாய்மாமன் கூட இருந்தானா? நம்ம கோயில இருந்து கல்யாணம் மாலை வந்துச்சா? திருப்பூட்டு நடந்ததா? நம்ம சமூக புள்ளிகளா வந்தாங்களா? நீ பாட்டு எங்கேயோ தெருவுல போய் ஒரு புள்ள கடத்துல தாலியை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த புள்ள பத்துக்கிடுவ? அத நாங்க ஒத்துக்கிடணுமா?
அப்படி கேளுங்க ஐயா. நீயும் மருமகன் பக்கம் சாஞ்சிட போறேன்னு நினைச்சேன். நியாயத்தை நல்லா கேளு, நல்லா கேளு.
மாமா, நீங்களுமா இப்படி பேசுகிறீர்கள்? என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், பின்னாளில் எனக்கு ஏதும் பிரச்சனை என்றால் துணை நிற்பீர்கள் என்றல்லவா நினைத்தேன். நீங்களே இப்படி சாடிய பிறகு நான் எங்கு போய் சொல்வேன்?
சரி சார் விடு. உன் மாமா என்கிட்ட சொல்லுப்பா, உங்களுக்குள்ள ஏதும் மனஸ்தாபமா இல்ல உங்களுக்குள்ள உறவே இல்லையா?
ஐயோ, அப்படியெல்லாம் ஏதும் இல்லை மாமா. என் தேவிக்கும் எனக்கும் இடையே எந்த பூசலும் இல்லை. நாங்கள் மனமொத்த தம்பதியர் தான். ஆனால் எனக்குள் தந்தையாக வேண்டும் என்ற வெறி இன்னொரு திருமணத்திற்கு தள்ளிவிட்டது. தேவி தராத வாரிசை யாழினி எனக்கு தந்துள்ளாள். ஏன் மாமா, நம் உறவுகளில் யாரும் 2ம் கல்யாணம் செய்து கொள்வதே இல்லையா?
2ம் கல்யாணம் பண்ணி இருக்கிறார்கள். இப்ப பிரச்சனை அதுவும் இல்லப்பா. நீ 2வதா யாரை கல்யாணம் பண்ணி கொண்டா என்பதுதானப்பா பிரச்சனை. அப்படி உனக்கு ஒரு எண்ணம் இருந்தா எங்களும் தெரியப்படுத்திருக்கலாமே. நம்ம குலத்துல ஒரு நல்ல பெண்ணா பார்த்து நாங்களே மனம் முடிச்சு வச்சிருப்போமேப்பா. அதை விட்டுட்டு
நம்ம குலத்துல இல்லாத பெண்ணா, சீமையில இல்லாத பொண்ணுன்னு குயவர் மகளை திருமணம் செய்து கொண்டாரா? அதெல்லாம்
தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்கள்.
அட நிறுத்துப்பா உன் வியாக்கியானத்தை. காமோ கண்ணை மறைச்சிருச்சு. பாவம், நீ என்ன செய்வ?
என்றியே துணியும் எவ்வழியானும் ஓடும் உள் நின்று உருக்கும் வரவோர் உரை கோடல் நன்றையேயும் நயவாரை நயந்து நிற்கும் கண்ணின்ற காமம் நனி காமுருவாரை வீழ்க்கும்
காமம் சிறிதும் ஆராயாது செயல்படும் நல்வழி தீய வழி என்று நாடாது எவ்வழிகளிலும் செல்லும் விரும்பியவாறு அடைய முடியாவிட்டால் உள்ளத்தில் நின்று அதனை வாட்டி உடலையும் மெலிவடையச் செய்யும். அறிஞர் தம் நல்லுரைகளையும் பொருட்படுத்தாது செயல்படும் விரும்பாரையும் விரும்பும் இறுதியில் தீவினையுள் ஆழ்த்தும்.
சான்றோர் உவப்பத்தனி நின்று பழிப்பக்கான ஆன்று கங்கு அமைந்த குறவர் மொழி கோடல் ஈயார் வாங்கி நின்ற புகழ் மாசுபடுப்பார் காமல் தான் தாங்கி விட்ட கனை மெய்ப்படும் இனக்காகார் சான்றோர் உவப்பத்தனி நின்று பழிப்பக்கான
காமன் தன் கையில் ஏந்திய கரும்பு வில்லில் தொடுத்து எய்திய மலர்கனை காமுகர் மார்பில் பட்டபொழுது பெரியோர் அக்காமுகரை விட்டு ஒதுங்கி நிற்பர். அந்நிலையில் காமுகர் தமக்கு பற்றுக்கோடாக இருந்தவரையும் இழப்பர். தம் ஆசிரியர் அறிவுரைகளையும் கேளார் மிக்க தம் சிறப்பையும் இழப்பர்.
இல்லை, நான் காமுகன் இல்லை, நான் காமுகன் இல்லை. எனக்கென ஒரு வாரிசு, அதனை வேண்டியே நான் இதை செய்தேன்.
நீ காமுகன் இல்லை ஏற்றுக்கொள்கிறோம். பெண்கள் பின்னாலாலையும் ஸ்ரீலோலன் அல்ல. சற்று பொறுமையாக சிந்தித்துப்பார். நம் சமூகம் அப்பெண்ணின் வயிற்றில் பிறந்த குழந்தையை வாரிசாக ஏற்க மாட்டார்கள் அப்பா, ஏற்க மாட்டார்கள். மேலும் உனக்கு வந்த சொத்து எல்லாம் வழி வழியாக வந்த பரம்பரை சொத்து. அவை உன் தாய் வழிக்கு போய்விடும். பொருளற்று போய் நிற்கப் போகிறாயா சொல்.
பொருள் என்ன பெரிய பொருள்? எனக்கு வேண்டாம் அவை எல்லாம்.
உலகம் புரியாத ஆளாக இருக்கிறாய். பொருள் வேண்டாமாம் பொருள். நவகோடி நாராயணன் பின்னர் நடுத்தர நாராயணனாக வேண்டுமா?
பொருளில் குளனும் பொறைமையில் நோன்பும் அருள் அரணும் அமைச்சையில் அரசும் இருளினுள்கிட்ட இருள்மயிதையான்றே மருள்கில் புலவர் மனம் கொண்டு உரைப்ப
செல்வம் இல்லாதவருடைய குலப்பெருமை, பொறுமை இல்லாதவருடைய தவம், அருள் இல்லாதார் அறச்செயல், அமைச்சர் இல்லாத அரசாட்சி, இருளில் கண்ணிலே எழுதப்பட்ட கரியமை போல பிறர் கண்ணுக்கும் புலப்படாது. இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை எளிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
காசு பணத்தின் மதிப்பு என்னையா தெரியும்? பொருள் இல்லாதவனே இவ்வுலகம் எப்படி பார்க்கும், எப்படி நடத்தும் தெரியுமா உனக்கு?
இவ்வளவு சிக்கல்கள் என்னுடன் வந்து இணையும் என்பதை நான் நினைத்துக் கூட பார்க்கவில்லை.
இனி உன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி நிகழ இருப்பனவற்றையும் எண்ணி பார்த்துதான் நடந்து கொள்ளணும்ப்பா.
காலம் தாழ்த்தாமல் ஒரு முடிவெடுக்க சொல்லுங்கள். என் அக்கா மகள் இனி கண்கலங்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லு.
ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்னை தனிமையில் விடுங்கள், நான் சிந்தித்து முடிவெடுக்கிறேன்.
சரி வாருமையா, அவன் விவேகி, இனி ஆராய்ந்து செயலாற்றுவான்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
அதன் ஜீவியமா, அதன் ஜீவியமா, தெய்வீக காதல் சின்னமா, தெய்வீக காதல் சின்னமா. காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா, அதன் ஜீவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா, காவியம்மா.